இதில் திண்டுக்கல்லில் இருந்து வந்திருக்கின்ற சகோதரர் அருண் அவர்கள் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்கின்ற தலைப்பில் நமக்கு தேவ செய்தி தர அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன்.
காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரையா பட்டணத்தாராகிய உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ள அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பாடத்துடைய தலைப்பு சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த தலைப்புடைய முக்கியத்துவம் நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஸோ நம்முடைய பாடத்துடைய நோக்கம், இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, மிக முக்கியமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, பல ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கூடிய சில தீர்க்க தரிசனமான பாடங்களை நாம் இன்று நாளில் பார்க்க போகிறோம். ஸோ நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால நான் சில வசனங்கள் நான் சொல்லுவோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஆனால் அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வாயில் நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. சன்மான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் தேவன் நமக்கு அனைவருக்கும் ஒரு கிருபை பண்ணியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாடத்துக்காக நாம் தேர்ந்தெடுத்த ஆதார வசனமாக ஏசையா புஸ்தகம் 8 வசனங்கள் 13 மற்றும் 14.
சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடர்களின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார்.
சன்மன சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நம்ம அநேக முறை நம்ம பைபிளை படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வசனங்கள் பல ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு மிக முக்கியமான காரியத்தை அங்க சொன்னதாக பார்க்கும். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தில் நாம் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பாடம். ஸோ அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியும், படிக்கும் போது மெத்தட் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியும். தீர்க்க தரிசனம் படிச்சீங்கன்னா முதலாவது புரிந்து கொள்ளணும் என்னன்னா, சுய தோற்றமான பொருள் அது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அப்படி ஆழமான விஷயங்கள் அதை நம்ம கண்டிப்பாக தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏசியா தீர்க்க தரிசிக்கு தேவன் சொன்ன வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பார்க்கும் போது சேனைகளின் கர்த்தராகிய தேவனே பரிசுத்தம் பண்ணும். அவர் தேவன், நீங்க அவரை மாத்திரமே நீங்க என்ன பண்ணும், பரிசுத்தம் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு பயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யார வைங்க, பிதாவாகிய தேவனை. அவர் தான் உங்களுக்கு பயமா இருப்பார், பயமா இருக்கு, அவரே உங்களுக்கு அச்சமாய் இருப்பாரா. அது மாத்திரமல்ல, வசனம் 14 வாசிக்கிறோம். மாசிங் சிஸ்டர், 14.
அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார்.
எஸ், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். யார் அவர், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாசிங்க,
ஆகிலும்
அப்படின்னா அவர் உங்களுக்கு பரிசுத்தலமாய் இருப்பார். பட் அதே சமயத்துல ஆகிலும் வசனம் வாசிங்க,
இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடர்களின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார்.
ரொம்ப ஈஸி. இந்த வசனம் பார்க்கும் போது நம்ம டக்குன்னு மைண்டுக்கு யார் வரும், நம்முடைய கர்த்தராகிய. ஆமா, என்ன பிரதர் இப்பா எவ்வளவு விஷயங்கள் கேட்டாச்சு. இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கள் தடைக்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு என்ன எப்படி இருந்தார்னா ஒரு தடுக்கலின் கல்லா கூட இருந்தா. இதெல்லாம் நிறைய கிளாஸ் கேட்டிருக்கோம். பட் இன்றைய நாள்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக உரைக்கப்பட்டுச்சு, இந்த தீர்க்க தரிசனத்துல எப்போ நிறைவேறுச்சு, இது நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். மிக முக்கியமா இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன பாடங்கள் தேவன் இந்த ஒரு ரெண்டு வசனங்கள்ல நம்ம என்ன வச்சிருக்காரு என்பதை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மன சகோதர சகோதரர்களே, ஒன்றும் நேரம் சப்ஜெக்ட், பட் நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் குறைவான நேரம் என்பதால் நான் வேகமா ஸ்கிப் பண்ணி போறேன். பட் நீங்க, நான் முடிந்த அளவுக்கு இந்த பாடத்துடைய மைய கான்செப்ட உங்கள் மத்தியில நான் கண்டிப்பா அங்க வைத்து விடுவோம். மன சகோதர சகோதரர்களே, நீங்க அந்த காரியங்களை தியானிச்சு நீங்க வீட்டுல போய் தியானித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ அப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக உரைக்கப்பட்டுச்சு, இதோட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா முதலாம் தரவுகோலை யூஸ் பண்ணும். என்ன தரவுகோல், சத்தமா சொல்றீங்களா, சத்தமா, முதலாம் தரவுகோல் என்னங்க, இங்கே கொஞ்சமும் அப்போ இவருடைய பின்னணி என்ன கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஏழாம் அதிகாரம் வந்துரு, அங்கதான் விஷயமே இருக்கு. ஏழாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ரெண்டு மட்டும் வாசிங்க.
உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. சீரியர் எப்ராஹிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது.
பாருங்க, இதான் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரோடக்ஷன். என்னன்னா, ஒரு ராஜா பத்தி சொல்றார். அவர் பேர் ஆகாஸ் ராஜா. அவர் வந்து உஷியாவினுடைய குமாரனாகிய யோதாம், யோதாமின் குமாரன் ஆகாஸ் அவர் எந்த ராஜா என்று பார்க்கும் பொழுது யூதா தேசத்து ராஜா. பட் அந்த ராஜாவுக்கு ஒரு ட்ரபுள் ஆயிடுச்சு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ரெண்டு ராஜாக்கள் இந்த ராஜாக்கு விரோதமா வராங்க. அந்த ரெண்டு ராஜாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் யாருன்னா யூதாவுடைய சகோதரர் யாருங்க, இஸ்ரேல். இஸ்ரேலுடைய ராஜா வரார். அவருக்கு பேர் என்னவாமாங்க, இஸ்ரே பெக்கா என்னும் இஸ்ரேவேலின் ராஜா. சோ அவர் வரார். யாருக்கு ஆப்போசிட்னா, யூதாவ ராஜாக்கு ஆப்போசிட்டா. பத்தாவதுக்கு இந்த பெக்கா ராஜா, பெக்கா என்ற ராஜா யார் கூட கூட்டணி போட்டு வர்றார்னா, இன்னொரு பேர் வாசிக்கிறோம், சீரியாவின் ராஜா. அவர் பேர் என்னங்க, ரேட்சின் என்ற வார்த்தை வருது. சோ அப்ப இந்த ரெண்டு ராஜாக்கள் யாருக்கு ஆப்போசிட்டா போறாங்கன்னா, இந்த ஆகாஸ் என்ற ராஜாவுக்கு போறாங்க இல்லைங்களா. சோ அப்பதான் பாருங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா, பொதுவா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய முறை தீர்க்க தரிசிகள் அனுப்பியிருக்கார். என்ன காரணம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு பண்ணும் போது அந்த தப்பை உணர்த்துவதற்காக அனுப்புவார் தீர்க்க தரிசிகளை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்வதற்காக தேவன் அனுப்புவார். அது மாத்திரமல்ல, ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயம் நடக்க போகுது, என்னென்ன தண்டனைகள் நீங்க அனுபவிக்க போறீங்க என்று சொல்வதற்காக கூட என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி சில தீர்க்க தரிசிகளை தேவன் அனுப்புவார். அப்படிதான் பாருங்க, இந்த சமயத்துல ஆகாஷ் ராஜா ஒரு ட்ரபுள், ரெண்டு ராஜாக்கள் சண்டைக்கு வராங்க. இப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல தேவனுடைய வார்த்தை ஏசியாவுக்கு உண்டாகுது. சோ அப்போ ஏசியா தீர்க்க தரிசி என்ன பண்றாருனா, தேவனுடைய வார்த்தையை வாங்கிட்டு போகிறார். போகும்போது ஆகாஷ் எப்படி இருக்காருன்னா, அப்படி காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அதான் பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் இருதயம் எப்படி இருந்துச்சாமா, காட்டில் உள்ள என்னங்க மரங்கள் காற்றினால் அசைகிறது போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்துட்டா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்துட்டா. அப்போதான் தேவனுடைய வார்த்தை ஏசியாவுக்கு உண்டாகி, வசனம் வாசிக்கலாம் மூணிலிருந்து.
அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறை வழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேட்சினும் ரெமாலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம்.
சோ அப்போ இப்படிதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க ஒன்னும் கலங்க வேண்டாம். யாரு பாத்துக்குவார்னா, தேவன் பாத்துக்குவார். அது எப்படி முடிக்கிறாரு பாருங்க, கடைசி யோசனை வாசிங்க. இந்த வசனத்துல
கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை.
பாருங்க, அவங்க பிளான் பண்ணிட்டு வராங்க, பெக்காவும் ரேட்சினும் பிளான் பண்ணிட்டு வராங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ ரொம்ப பயப்படாத சொல்லி அங்க ஏசியா சொல்றதாக பாக்குறோம். நீங்க தேவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆகாஷ் அப்படி சொல்லிட்டு அங்க போற. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, நீங்க கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். இந்த ஆகாஷ் ராஜா உண்மையிலே ஏசியா சொன்ன வார்த்தையின்படி தேவனுக்கு பயந்து அல்லது தேவனை சார்ந்து இருந்தாரா அல்லது தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து பொறுமையா இருந்தாரா என்று பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகாஷ் ஒரு மாறுபட்ட காரியத்தை பண்ணார். என்ன மாறுபட்ட காரியம் பண்ணார்னா, இவர் பயந்துட்டு இருக்கார், ஏசியா வந்து சொல்றார் கவலைப்படாதீங்க தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. ஆனா இந்த ஆகாஷ் என்ன பண்ணிட்டார்னா, தேவனா வேணாம், இன்னொருத்தர பாக்குற அவர் கண்களுக்கு இன்னொரு ராஜா தெரிஞ்சா, அந்த ராஜா ஒரு பராக்கிரமான ராஜா, அவருடைய படைபலம் அவருடைய எல்லா விஷயமும் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, தேவனை நம்பிருக்க வேணா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ராஜாவை நோக்கி அங்க போகலாம் சொல்லிட்டு யார செலக்ட் பண்ணார்னா, அசிரியாவின் ராஜாவை அவர் செலக்ட் பண்ணார். இதெல்லாம் எங்க வாசிக்கிறோம்னா, நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க புல் அதிகாரம் இப்ப வாசிக்க வேணா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மாத்திரம் வாசிங்க. முதலாவது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் வசனம் 7 வாசி. நீங்க வீட்டுல போய் ரெண்டு ராஜாக்கள் 16 ரெண்டு நாளாகமம் 28 அதிகாரம் முழுக்க வாசிங்க, இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா 7 வசனம்,
ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி,
அசீரியாவின் ராஜாவாகிய என்னங்க,
திகிலாத் பிலேசர் இடத்துக்கு
அந்த ராஜா கிட்ட அனுப்புறார். அனுப்பி என்ன சொல்றாரு பாருங்க,
நான் உம்முடைய அடியான்.
நல்ல வார்த்தை கவனிங்க, ஒரு ராஜா யூதாவின் ராஜா அவர் விடுற வார்த்தை கவனிச்சீங்கன்னா, நான் உம்முடைய அடியானும்
உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன்.
அப்புறம்
நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்ல சொல்லி
பாருங்க. அப்போ இந்த ஆகாஸ் என்ன பண்றார்னா, அந்த அசிரியாவின் ராஜாவை, அந்த ராஜாவை நாடி அங்க போறார். அது மாத்திரமல்ல, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ரெண்டு ராஜாக்கள் கையில ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, என் வீட்டுல மற்றும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் தரேன். மிக முக்கியமா தேவாலயத்திற்குரிய பொருளை கூட என்ன பண்ணாருன்னா, அவர் எடுத்து கொடுத்ததாக அங்க பாக்குறோம். ஆனா இதுக்கு முன்னாடிதான் சகோதர சகோதரிகளே, ஏசியாவான் சொன்னார், நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், நீ பயப்படாதீங்க, தேவன் பாத்துக்கோ சொன்னார். பட் இந்த ஆகாஸ் ராஜா தேவன் மேல நம்பிக்கை வைக்காம ஒரு ராஜா, ஒரு பூமிக்குரிய ராஜாவை நோக்கி என்ன பண்ணாருன்னா, அவரு நம்பி அங்க போனதாக அங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னு சகோதர சகோதரர்களே, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வேடிக்கையா இருக்கும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் அந்த அசிரியா ராஜாவை நோக்கி ஹெல்ப் பண்ணுங்க, நான் எல்லாம் ஹெல்ப் நிறைய விஷயம் தரேன் சொல்லி போனாரு. ஆனா அந்த அசிரியா ராஜா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு நாளாகவும் வந்துருங்க, ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் 28 அதிகாரம் வசனங்கள் 19 22 வரை. ரெண்டு நாளாகவும் 28 அதிகாரம் 19 22 வரை.
யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்னேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை.
பாருங்க, அப்போ இவரு கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னா மோசமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர் அசீரியா ராஜா கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அசீரிய ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, ஆமா ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், நெருக்கினானே அல்லாமல் பலப்படுத்தவில்லை. அப்போ அவர் இன்னமும் என்ன பண்றாரு, நெருக்கிறார். சோ உடனே என்ன பண்றாரு பாருங்க, ஆகாஸ் ராஜா,
ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை.
ஆமா, என்னென்ன கொடுத்து பாக்காரு, அப்ப கூட அவரு சரியா உதவி வாங்கல. சோ பாருங்க, அவ்வளவு பயத்துல நடுக்கத்துல போய் உதவி பண்ணுங்க, நான் என்னென்னமா தரேன், நீங்க தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்றாரு. பட் ஆகாஸ் ராஜாவுக்கு அங்க உதவி கிடைக்கவில்லை. என்ன சகோதர சகோதரர், இப்ப என்ன வாசிக்கிறோம், கண்டிப்பான
தான் நெருக்கப்படுகிற காலத்திலும்
கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் எனும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். சோ இதுதான் கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன் நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. ஒரு ஒரு ட்ரபுளான சூழ்நிலை, தேவன் சொல்றா பயப்பட வேண்டாம், நீங்க என் மேல நம்பிக்கையா இல்ல, இல்ல நான் பாருங்க ஒரு அசீர ராஜா இருக்கிறாரு, நான் அவரை நம்புறேன், அவர் என்னை கண்டிப்பா காப்பார், போனார் ஹெல்ப் பண்ணுங்க, முடியாது நீ இன்னும் கொடு, சரி இருந்தா அங்க வச்சுக்கோங்க ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல முடியாது பரவாயில்ல இன்னும் நீ எனக்கு கொடுனா, உடனே இவர் என்ன பண்ணார், தேவாலயத்துக்கு எல்லா விஷயங்களையுமே எடுத்து கொடுத்தா. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லிருப்பார்னா, சரி நீ போ நான் பாத்துக்கிறேன், சிம்பிளா சொல்லி முடிச்சிருப்பா. சோ அப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த ஆகாஷ் ராஜா தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா, அப்படி ஒளிய அவரு தேவன் மேல நம்பிக்கையா இருக்கவில்லை, சார்ந்திருக்கவில்லை, இன்னும் அவருக்குள்ள பயம்தான் இருந்துச்சு. அந்த நிலைமையில்தான் மன சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாஷ் ராஜா அங்க இருந்ததாக அங்க பாக்கும். இப்பதான் என்ன பண்றாருன்னா, தேவன் ஏசியா கூப்பிடுறார், ஏசியா கூப்பிட்டு இப்பதான் சில விஷயமே பேச ஆரம்பிக்கார். பாரு ஏசையா, 7 அதிகாரத்துல இவ்வளவு ட்ரபுள் மத்தியில நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அந்த ஆகாஷ் என்ன பண்ணல, ஒரு எம்எல் நம்பிக்கையா இருக்குல்ல, இன்னமும் பயந்துட்டு இருக்கான். எனவே நீ என்ன பண்ணுனா, இப்பதான் வாசிங்கன் சகோதர சகோதரிகளே, 8 அதிகாரம் வசனங்கள்,
சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னாடி இருந்து
இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள்.
ஆமா, அப்போ பதினொன்னு ஆரம்பிச்சா இப்ப தேவன் ஏசியா சொல்ற, ஏசியா நீ அவ, நான் உனக்கு சொல்றேன் என்னன்னா, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீ என்ன பண்ணாத, கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்காத. அது மாத்திரமல்ல, அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நீங்க என்ன பண்ணுங்க இருங்க. மிக முக்கியமா, அசிரியா ராஜாவை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படி இல்ல, நீ யார பரிசுத்தம் பண்ணனா, சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவர் தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், பயமும் அச்சமுமா இருப்பார். விதமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான இந்த வசனங்கள் சொல்லப்பட்டதுக்கான காரணம் பேக்ரவுண்ட் இதான். சரி, நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பார்க்கலாம். சரி, இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன சகோதரர் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, வசனங்கள் 13-18 வரைக்கும் வாசிச்சு.
சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்.
அப்போ இவ்வளவு விஷயங்கள் ஏசியாவுக்கு என்ன பண்றாரு நாங்க சொல்றதாக பாக்குறோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான பாடங்களை நாம கற்றுக்கொள்ளி கற்றுக்கொள்ள இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஏசியாவுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனம் என்னன்னா, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதன்படி நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்படி என்ன கட்டுப்பாடு இந்த ஜனங்கள் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆகாஷ் அந்த அசிரியா ராஜாவை நம்பிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு முறை ஏற்படுத்தினார். என்ன முறை ஏற்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, அந்த ஊருக்கு போய் அந்த அசிரியா ராஜா அவங்க ஊர்ல கட்டிருக்கூடிய மிகப்பெரிய பலிபீடம், என்னங்க ஒரு புறஜாதி தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட பலிபீடத்தை பார்த்து, ஸ்ட்ரக்சரா பார்த்து, அப்படியே ஒரு மாடல் எடுத்து என்ன பண்றாருன்னா, தங்கள் ஊருக்கு கொண்டு போய் இதே போல நீங்க நம்ம ஊருக்கு போய் கட்டுங்க, அது மாத்திரமல்ல எல்லா தேவனுடைய எல்லா பலிபீடத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பாருங்க அசிரியா நாட்டுல எப்படி எல்லாம் மாடல் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணி வைங்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்பதான் கண்டிப்பா அசிரியா ராஜா மூலமா நமக்கு அங்க விடுதலை கிடைக்கும். அந்த ஒரு மைண்ட்ல ஆகாஷ் ராஜா இருந்தார். அவரு மாத்திரமல்ல அங்கிருந்த யூதா ஜனங்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா அந்த மைண்டுக்குள்ள போயிட்டான். இதான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு, கட்டுப்பாடு என்ன மாதிரி கட்டுப்பாடு, இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது என்ன சொல்லலாம்னா, கான்ஃபெடரசி, என்ன சொல்லலாம்னா ஒரு ஒப்பந்தம் சொல்லலாம் அல்லது ஒரு கூட்டமைப்பு சொல்லலாம். என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல இந்த ஜனங்கள் என்ன மாதிரி கட்டுப்பாடு பண்ணிட்டாங்கன்னா, தேவனை தள்ளி வச்சிடலாம், மாறாக இந்த அசிரியா ராஜாவோட கூட ஒப்பந்தம் பண்ணி அவர் என்னென்ன ஃபாலோ பண்றாரோ, அவங்க நாட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம செய்யலாம். ஆனா பேர் மாத்திரக்கு நம்ம யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று பேர் வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்களோ அதே போல நம்முடைய லைஃப அங்க ஓட்டலாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கட்டுமாடுமாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ அவங்கள மாதிரி இருக்காத, நீ உண்மையுள்ள தேவனுடைய மனுஷனா இரு. அந்த பாயிண்ட்ல என்ன பண்றாருன்னா, ஏசியாவுக்கு அங்க சொல்றதா பார்த்தோம். அது மாத்திரம்ல ரெண்டாவது வார்த்தை வாசிக்கிறோம், அவங்க பயப்படுகிற பயத்தின்படி நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பயந்துட்டு இருக்காங்க யாருக்கு, யாருக்குன்னா அந்த ரெண்டு ராஜாக்களுக்கு, அந்த ரெண்டு ராஜாக்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லி பயந்துட்டு இருக்காங்க ஆகாஷ் மற்றும் யூத ஜனங்கள். ஆனா ஏசையா நீ பயப்படாத, இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்றாருன்னா அங்க இந்த இடத்துல அங்க சொல்றதாக அங்க பார்க்கும். இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, இந்த ஏசியா புஸ்தர சொல்லப்பட்ட 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களுடைய லிட்ரல் மீனிங் பார்த்தோம், லிட்ரல் மீனிங் பார்த்தோம். ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதோட ஆவிக்குரிய மீனிங் பார்ப்போம். இந்த விஷயம் எப்படி கர்த்தரேசுடைய முதலாம் வரிகளை நிறைவேறிச்சு, அவருடைய ரெண்டாம் வரிகளை எப்படி நிறைவேறிக்கிட்டு வருது, இதை நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாம் வருகை, ஆனா பாருங்க, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லும் போது, முதலாம் வரிகள இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நமக்கு பாடமா இருந்துச்சு ஒரு காலத்துல, ரெண்டாம் வரிகள இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன பாடமா இருக்குது, இதை நான் எப்படி சொல்ல போறேன், நான் ரெண்டு பாயிண்ட்ல சொல்ல போறேன், ஒன்னு டாக்டரின் ரீதியா, ஒன்னு கேரக்டர் ரீதியா, உபதேசம் மூலமா, இன்னொன்னு குணலட்சணங்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பார்க்க போறோம். மிக முக்கியமான விஷயமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணம் நிலவிட்டு இருக்கு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சில பேர் நினைக்கலாம், பிரதர் டாக்டரின் எல்லாம் கரெக்டா இருந்தா போதும், இதுல இருக்கணும் அவசியம் இல்ல, கேரக்டர் அவ்வளவுக்கு இல்ல. சில பேர் நினைக்கலாம், பிரதர் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேரக்டர் நல்லா இருந்தா போதும், இதுல முக்கியத்துவம் காட்ட வேணாம், எவ்வளவு டீப்பா போக வேணாம்னா டாக்டரின்குள்ள டீப்பா போக வேண்டாம். சோ இந்த மாதிரி மைண்ட்ல ஒரு வேலை இருக்கலாம். ஆனா பாருங்க, தேவனி ஜனங்கள் மிக முக்கியமான விஷயத்தை உணர்ந்து கொள்ளணும் என்னன்னா, தேவனி ஜனங்கள் கண்டிப்பா உபதேசத்திலும் குணலட்சணத்திலையும் சரியா ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியில் அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துல இப்ப என்ன பண்ண போறோம்னா, முதலாம் வரிகை மற்றும் இரண்டாம் வரிகையில இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு, அதிலிருந்து டாக்டர் ரீதியா பாடம் என்ன, குணநலங்கள் சம்பந்தமான பாடம் என்ன, இது மாத்திரம் உங்க மத்தியில நாங்க சொல்லி முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கமிங், இயேசுடைய முதலாம் வருகை உங்க அனைவருக்கும் தெரியும். இதை பத்தி நான் விரிவா பேச வேண்டியதுல சுருக்கமா சொல்லி முடிச்சிடும். என்னன்னா, முதலாம் வரிகள இயேசு கிறிஸ்து அவர் தான் யாருங்க, தடுக்கலில் கல். அதாவது என்ன வாசிக்கிறோம்னா, அது எட்டாம் அதிகாரம் இயேசையா, நீங்க வசனம் 14 வாசிங்க.
அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார், ஆகிலும் இஸ்ரேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடர்களின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமா இருப்பார்.
இது வந்து மிக முக்கியமான தீர்க்க தரிசனம், இயேசுடைய முதலாம் வரிகளை அங்க நிறைவேறுச்சு. என்னன்னா, முதலாம் வரிகளை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கத்தராக இயேசு கிறிஸ்து ரெண்டு வகையா இருப்பார், ஒன்னு பரிசுத்தலமா இருப்பார், இன்னொன்னு தடுக்கலில் கல்லா இருப்பார். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எப்படி ஏசியா காலத்துல தேவன் ரெண்டு குரூப்பா பிரிச்சா, ஏசியா தேவன் மேல சார்ந்திருந்தார், ஆனா மற்ற எல்லா ஜனங்கள் யூத ஜனங்கள் ஆகாஸ் ஒரு சாதாரண உலக மனுஷன் சார்ந்திருந்தான். சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏசையா தேவன் மேல நம்பிக்கையா இருந்ததுனால அவர் காக்கப்பட்டார். சோ அதுக்கப்புறம் இதே போலதான் ஏசுடைய முதலாம் வரிகள ரெண்டு குரூப் ஆஃப் ஜனங்கள், யார் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு குரூப் ஜனங்கள் கத்தர் இயேசு கிறிஸ்து நம்பி இருந்தான். யார் யாரெல்லாம் கத்தர் இயேசு நம்புறாங்களோ அவங்களுக்கு அவர் எப்படி இருக்காராமா, ஒரு பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பா இருப்பார். அதே சமயத்துல யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்பலையோ ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எப்படி இருப்பார்னா தடுக்களில் கல்லா இருப்பார். சோ பாருங்க, அப்போ இந்த பாயிண்ட்ல பார்க்கும் போது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். சோ முதலாம் வரிகள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, மாறாக கத்தருக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்க பண்ணாங்க. அது மாத்திரம் இல்ல, அப்படி பண்ணதுனால அவங்க சில கட்டுப்பாடுகள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியக்குள்ள அங்க வந்ததாக அங்க அப்படி இதை நம்ம வாசிக்கும் போது சில வசனங்கள் நம்ம மத்தியில வைக்கிறோம். உங்களுக்கு பரிச்சயமான வசனம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் எடுத்துக்கோங்க. சோ ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து சாப்பிடுவார், அப்போ அந்த பரிசேய சௌசியர் கேட்பாங்க, என்ன நீங்க கை கழுவாம சாப்பிடுறீங்க, பாருங்க உங்களுடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்களே. சோ அப்போ இதெல்லாம் சொல்லும் போது கத்த சொல்லுவாரு, நீங்க ஏன் உங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தால் நீங்க என்ன பண்றீங்க, நடந்துட்டு இருக்கீங்க சொல்லி அங்க பேசுவார். வசனம் வாசிங்க, 15 அதிகாரம் சில வசனங்கள் ரெண்டுல இருந்து.
உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்.
பாருங்க, இது என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கட்டுப்பாடுனா, நீங்க பேரளவுக்கு யூதனா இருக்கிறீங்க, நீங்க பேரளவுக்கு தேவனுடைய ஜனம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் வச்சுக்கிட்டு நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சகோதரிகளே, அங்க கத்தரேசு கிறிஸ்து அவங்களுக்கு எப்படி ஆயிட்டார்னா ஒரு தடுக்கலின் கல்லாக மாறிட்டார். அது மாத்திரம் இல்ல, அப்படி அவங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அங்க பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்பிள் ஏசுக்கு சொல்லுவார், நீங்க நியாயப்பிரமாணம் வச்சிருக்கீங்க. நியாயப்பிரமாணத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணும். இது நியாயப்பிரமாணம். அப்படி கனம் பண்ணாதவன் என்ன பண்ணுங்க, கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். சோ இதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த யூத ஜனங்கள் கட்டுப்பாடு பண்ணாங்க. ஒரு கட்டுப்பாடு பண்ணி இல்ல கொஞ்சம் ஆற்றல் கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு முறை ஏற்படுத்தினாங்க. அது என்ன முறைனா, நீங்க வசனம் வாசிங்க, அஞ்சாம் வசனம்
அதுல 15. எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள்.
ஆமா, நீங்க காசு கொடுத்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நான் கணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இது கட்டுப்பாடான விஷயம், இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இது தேவனுக்கு விரோதமான காரியமா. சோ நீங்க பேரலுக்கு மாத்திரம் நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேவனுடைய ஜெபம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பண்ற காரியம் எல்லாமே ரொம்ப மோசமா. இந்த பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இது நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடமா இருக்குது. அதை நம்ம ரெண்டாம் முறையில பார்க்கும்போது நான் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் பண்ணாங்க. அது மாத்திரம் சகோதர சகோதரிகளே, இந்த ஜனங்கள் அந்த யூத ஜனங்கள் மிக முக்கியமா பரிசியர் சவுசியர் அவங்களுடைய கேரக்டர் கூட மாறிச்சு. என்ன மாதிரி கேரக்டர் மாறிச்சுன்னா, அவங்க வெளிப்புறமாக ஒரு நல்லவங்க மாதிரி இருந்தாங்க, ஒரு பயபக்தி உள்ள மனுஷங்க மாதிரி இருந்தாங்க, ஆனா உள்ளக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தாங்க. எங்க வாசிக்கிறோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 23:27 வாசிங்க, 28.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமயத்துல ஜனங்கள் இருந்தாங்க, அவங்க உள்ளக்குள்ள ரொம்ப மோசமா இருந்தாங்க, ஆனா வெளிய பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேரக்டர் காமிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா இறுதியத்துக்குள்ள பார்க்கும் போது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை வெளிய பார்க்கும் போது நல்லா அருமையா இருக்கும், ஆனா உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமா நாறும். அதே போல அந்த ஜனங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளாததுனால ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையினால அவங்களுடைய வெளிப்புறமான விஷயம் தேவனுக்கு பயந்தவங்க மாதிரி தெரியும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேரக்டர். இது வந்து முதலாம் வரிகள்ல கத்தரை இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால, அது மாத்திரமல்ல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அங்க பண்ணிட்டு இருந்ததுனால இந்த மாதிரியான கேரக்டர் அவங்க காமிச்சாங்க. இது முதல் விஷயம், குணலட்சணம் சம்பந்தமான விஷயம். ஆனா டாக்டர் ரீதியா பார்க்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்க மாம்சத்துல வந்திருந்தார், ஆனா இவங்க என்ன பண்ணலனா, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து இவர் தான் மெஷியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலைங்க, அவரு ஏத்திக்கொள்ளவே இல்லை. இது மிக முக்கியமான பாடம். இந்த பாடம் தான் ரெண்டாம் முறையில் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அங்க லிங்க் ஆகும். இப்போ ரெண்டாம் முறைக்கு நம்ம வந்துடலாம் சகோதர சகோதரிகளே. ரெண்டாம் முறையில மிக முக்கியமான பாடம், இந்த பாடத்துடைய மைய வருஷமே என்னன்னா, செகண்ட் கம்மிங்ல இந்த தீர்க்க தரிசன பகுதி நமக்கு எப்படி நம்ம நிறைவேறி வருது. சோ நாம் கூட தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம், நம்ம மத்தியில கட்டுப்பாடுகள் இருக்குதா இல்லையா, என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு, இது நாம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அந்த சொல்லப்பட்ட அந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு டாக்டர் ரீதியா நமக்குள்ள என்ன விதமான விஷயம் போயிட்டு இருக்கு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு தடுக்களின் கல்லா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இது நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். சோ முதல் டாக்டரின் பாயிண்ட் பார்க்கலாம். சோ அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை நாட்கள்ல நமக்கு எப்படி வந்து தடுக்களின் கல்லாக அவர் இருக்கிறார். சோ இதை அவங்க பார்க்கும் போது இது குறிச்சு சகோதரர் ரொம்ப அருமையா பாயிண்ட் கொடுக்கிறார். ஒரே பாயிண்ட் சொல்லலாம், என்னன்னா இந்த ரெண்டாம் வருகை நாட்கள்ல அதிகமா தேவனுடைய ஜனங்கள் மத்தியில, நான் சொல்றது பேர் கிறிஸ்தவ மண்டலம் பத்தி பேசல, இங்க இருக்கிற நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ நமக்குள்ள எப்படிப்பட்ட வகையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ தடுக்களின் கல்லா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரே லைன் கொடுக்கிறாரு, இயேசுடைய ரெண்டாம் வருகை சம்பந்தமான விஷயம். வேற மாதிரி சொல்லும்னா, ராஜ்யம் வந்தாச்சா ராஜ்யம் வரலையா. சோ இந்த மாதிரி சில டவுட் கூட அங்க வந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட்ல நாம ஒருவேளை குழப்பம் ஆயிட்டு ராஜ்யம் வரல இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டோம்னா, அங்கதான் நம்ம சகோதர சோதரிகளை கண்டுபிடிக்கிறோம். அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு என்ன ஆயிட்டோம்னா, தடுக்களில் கல்லாயிட்டா. இது குறிச்சு சகோதரர் ரொம்ப அருமையா லைன் கொடுக்கிறாரு, என்னன்னா அவர் இரண்டாம் வருகின் விதம், அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா தடுக்களின் கல்லாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிங்டம், எங்கன்னா பூமியில. சோ பூமியில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற விஷயம். சோ இந்த பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்து எப்படி ஆயிடுவா, இந்த என்ன நிலைமைக்கு போயிருவா? இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் வருகை நாட்கள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தடுக்கலின் கல்லாக மாறுவார். இந்த பாயிண்ட்லன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வருமா வராதா அல்லது வந்துருச்சா வரலையா, இந்த மாதிரி சில குழப்பங்கள் அங்க போயிட்டு. இப்ப கூட பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் எடுத்து பார்க்கும் போது சில சகோதரர்கள் என்ன மைண்ட்ல இருக்கிறாங்கன்னா, ராஜ்யம் வந்தா என்ன, அது எப்ப வேணா வரும், நம்ம எப்படி இருக்கணும்னா குணங்கள்ல நாம சரியா வாழணும் சொல்லி அந்த மைண்ட்ல கூட அங்க இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல பேர் ராஜ்யம் இன்னும் வரல அங்க சொல்லலாம். இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, ராஜ்யம் அது வருதுக்கு இன்னும் ரொம்ப நாளாகும். இப்படி பல குழப்பங்கள் மத்தியில் இருக்கும் போது இந்த பாயிண்ட்ல சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தடுக்கலின் அங்க கல்லாக அங்க இருக்கிறதாக பார்ப்போம். சோ இது ஜஸ்ட் பேசிக் பாயிண்ட், நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசியா மிக முக்கியமான பாயிண்ட், இதான் நான் கொஞ்சம் அதிகமா பேச விரும்புறேன், எனக்கு இருக்க நேரம் 10 நிமிடங்கள். இந்த 10 நிமிடத்துல நான் இந்த பாயிண்ட் மாத்திரம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேச விரும்புகிறேன். அது என்ன விஷயம்னா, நீங்க எடுத்துக்கோங்க அதே வசனம், ஏசியா புஸ்தகம் 8 அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 13 மாத்திரம்.
சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக.
இந்த பாயிண்ட்ல குணலட்சணங்கள் சம்பந்தமாக நமக்கு என்ன பாடம் தேவன் கொடுத்திருக்கார் இந்த 2 வருகை நாட்கள். சோ சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், ரெண்டாவது வார்த்தை அவரே உங்களுக்கு எப்படி இருக்கணுங்க, அச்சமும் பயமும் இருப்பாராக. இப்படி விளக்கம் என்ன, இதை நாம பார்க்கும் போது பாருங்க, நீங்க நீங்களே கவனிங்க, வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சேனைகளின் கர்த்தரையே நீங்க என்ன பண்ணுங்க, அவர் நம்மளே பரிசுத்தம் பண்ணுமா நாம அவர் பரிசுத்தம் பண்ணுமா, நீங்க நினைக்கிறீங்க அவரு நம்மளே பரிசுத்தம் பண்ணணுமா இல்ல நாம போய் தேவனை பரிசுத்தம் பண்ணணுமா, இது ரைட்டு, இது ரைட் நினைக்கிறீங்க, அவர் தான் நம்மளே பரிசுத்தம் பண்ணும். பட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம போய் அவரை போய் என்ன பண்ணும், சாங்டிஃபை ஜெகோவா, தேவனை பரிசுத்தம் பண்ணுங்க. என்ன மீனிங், எப்படி புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகளே, நாம போய் தேவனை போய் பரிசுத்தம் பண்றது அந்த மீனிங், அது என்ன மீனிங் குறிக்குதுன்னா, ரொம்ப அருமையான பாயிண்ட், நமக்கு தெரியும் இல்லைங்களா, அங்க தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை உங்களுக்குள்ள வரவேன். சோ அப்ப தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தேவன் எப்படி இருக்காருங்க, நான் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்க எப்படி இருங்க. அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்றாருனா, நீங்கள் தேவனை பரிசுத்தமா பண்ணுங்கள்னா, தேவன் எப்படி பரிசுத்தமா இருக்கிறார்னா அதே விஷயத்த நமக்குள்ள அங்க வர வைக்கும் போது அங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் அங்க பண்ணிக்கிறோம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்த என்ன கொடுத்தாருனா, நீங்க நியாயப்பிரமாணம் வாங்கிக்கோம், வாங்கிட்டு நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேனோ நீங்க பரிசுத்தரா இருங்கள் சொல்லி வாய்ப்பு கொடுத்தார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாயிண்ட செய்யல, இந்த விஷயத்த அவங்க செய்ய தவறிட்டாங்க. என்னன்னா, சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்றதுக்கு தவறிட்டாங்க. ஆனா இந்த வாய்ப்பு யாரு கிடைச்சிருக்கா, இப்போ இந்த 2 மிக முக்கியமா அவருடைய சரீரமாகிய கர்த்தரேசுடைய சரீரமாகிய சபைக்கு அங்க கிடைத்திருக்கிறது. என்னன்னா, தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள் குறிக்குது, தேவன் எப்படி கேரக்டர் இருக்காரோ அதே விஷயத்த நமக்குள்ள அங்க வளர வைக்க வேண்டியது அவசியமா. அதான் வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்க, 1 பேதுரு 1:15, அதான் நம்ம வசனம் வாச்ச போதுதான், உங்கள் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் அங்க இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கு. அது மாத்திர நம்ம சகோதர சகோதரிகளே, என்ன மாதிரியான பரிசுத்தம் இதை நாம பார்க்கும் போது அடுத்த வாட்சுராரு பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த பயம் என்னவா இருக்கணும்னா, வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குது, நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் அப்படி இல்ல, உங்கள் பயமே என்ன மாதிரி இருக்கணும்னா, தேவன் தான் உங்களுக்கு பயமா இருக்கு. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, தேவனுக்கு பயப்படுங்கள் அப்படி இல்லாம உங்க பயம் எப்படி இருக்கணும்னா, தேவனே உங்க பயமா இருக்கு. இது என்ன விஷயம், இது என்ன அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் எப்படி நம்முடைய பயமா இருக்கு. சோ இந்த வார்த்தை படிக்கும் போது நம்ம என்ன நினைச்சு கூடாதுன்னா, அப்போ தேவன் ஒரு கொடுமையுள்ள தேவன் அல்லது ஒரு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமா இருப்பாரு, ரொம்ப ஒரு கோபமா இருப்பாரு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்து யோ நம்ம போகக்கூடாது. சோ அந்த மாதிரி பயம் கிடையாது, மாறாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்லது தேவனையே நம்ம பயமா கொண்டிருக்கணும் என்ன அர்த்தம் என்று பார்க்கும் போது, கமெண்ட்ஸ்ல அருமையா சகோதரன் விளக்கம் கொடுக்கார்,
என்ன கொடுக்கிறார்னா, என்னென்ன விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாம இருக்குதோ அந்த காரியங்களை பார்த்து நம்ம நமக்குள்ள வராத படிக்கும் பயப்படணுமா. என்னென்ன விஷயங்கள் தேவனுக்கு விரோதமா இருக்குதோ, பிரியமில்லாம காரியங்கள் இருக்குதோ, அந்த காரியங்கள் நமக்குள்ள வராம இருப்பதற்கு நம்ம பயப்படணும். அதுக்கு நீங்க பயந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு எப்படி இருப்பாருங்க, பயமா அச்சமுமாய் இருப்பார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரர்களே? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா பார்க்கும் போது பாருங்க, ஆகாஷ் ராஜா ஏசியா சொன்னார், நீ போய் தேவனுக்கு பயப்படு சொன்னார். ஆனா இந்த ஆகாஷ் யாருக்கு பயப்பட்டார்னா, மனுஷனுக்கு பயப்பட்டார். வந்த விளைவு என்ன? அந்த அசிரியர் ராஜா மேலுக்கு மேலும் மேலுமா நெருக்கம் கொடுத்தார். அதே போலதான் பாருங்க, தேவனுக்கு அவர் பயந்திருந்தார்னா, தேவனுக்கு பிரியமில்லாம காரியம் செய்யக்கூடாது அந்த மைண்ட்ல அவர் இருந்திருந்தார்னா கண்டிப்பா தேவன் காப்பாத்திருப்பார். ஆனா இவர் பண்ண மிக மோசமான தப்பு என்னன்னா, ஆகாஷ் ராஜாவுக்கு பிரியமா நடக்கணும், ஆகாஷ் ராஜாவுக்கு கோபப்படுத்த கூடாது. மன்னிக்கணும், அந்த அசிரியா ராஜாவை கோபப்படுத்த கூடாது. அந்த அசிரியா ராஜாவுக்கு பிரியமா நடந்து அவர்கிட்ட இருந்த ஆதரவை வாங்கிக்கணும். அந்த பயம் அவருக்கு அதிகமா அங்காச்சு. அதான் மிக முக்கியமான விஷயம். அதே போலதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காத விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து நம்மை விட்டு விளக்க வேண்டியது அங்க அவசியமா. இதை வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 29 அதிகாரம் நீதிமொழிகள், அதுல நீங்க வசனம் 25 வாசிங்க.
மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
பாருங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். என்ன விஷயம்னா, மனுஷன் பாக்குறாரு அவருக்கு பிரியமா நடக்கணும், அவருக்கு ஒருவேளை கோபப்படுத்துற மாதிரி நடந்துட்டோம்னா இதா பண்ணிருவா சொல்லி நீங்க பயப்படுறீங்க. அந்த பயம் இருக்க கூடாது. அவருக்கு பிரியமா நடந்தா நல்ல சாதகமா பண்ணுவா நீங்க நினைச்சு பயப்படுறீங்க, அந்த பயம் கண்ணியை வருவிக்கும். எக்ஸாம்பிள் ஆகாஷ் ராஜா, அவர் அசிரியா ராஜாக்கு பயந்தார், அவருக்கு பிரியமா நடக்கணும் சொல்லி முயற்சி பண்ணார். என்னென்ன விஷயங்கள், சின்ன தவறு கூட பண்ணிடக்கூடாது, அந்த தவறுகள் அசிரியா ராஜாவுக்கு பிடிக்காத தவறுகள். சோ அப்படியே பயந்துட்டு இருந்தார். ஆனா என்னாச்சுன்னா, எந்த பலனுமே கிடைக்கல. பட் தேவன் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு பயப்படும். அப்படின்னா தேவனுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காம இருக்குதோ அது உங்க லைஃப்ல இருக்காத படிக்கணும். என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு அங்க தூக்கி ஏறி. மிக முக்கியமான விஷயம் சகோதர சகோதரன் வாசிக்கிறோம். நீங்க பாருங்க, தேவன் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னா, நீங்க வசனம் வாசிக்கலாம், மல்கிய புஸ்தகம் 1:6 வசனம், மல்கியா 1:6.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே.
பாருங்க என்ன கேக்குறாரு, பாருங்க, குமாரன் தன் பிதாவையும், பையன் அப்பாவையும், ஊழியக்காரன் எஜமானையும் கணம் பண்றாங்க. அப்புறம்
நான் பிதாவானால் என் கணம் எங்கே?
பாருங்க என்னன்னா, நான் நீங்க பிதான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லீங்களா, அம்மாவா பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிதான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கேக்குறாரு பாருங்க, கணம் எங்க? அப்புறம்
நான் எஜமானால் எனக்கு பயம்.
ஆமா சிங் மாசிங்,
எனக்கு பயப்படும் பயம் எங்கே?
பாருங்க, நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்க? அப்புறம்
இங்கே இந்த சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார்.
உங்களை தான் கேட்கிறார். யாருங்க யாருங்க அந்த உங்களை? யாருங்க அந்த உங்களை? ஆசாரியர். யார் அந்த ஆசாரியர்கள்னா, நம்மள. அப்போ தேவன் கேக்குறார், நீங்க எனக்கு பயப்படுறீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பயப்படுகிற பயம் வேற மாதிரி. சோ நான் சொல்ல விஷயங்கள் புதுசு, உங்களுக்கு சில ஒழுங்குமுறைகள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கா. சோ அப்ப எது தேவனுக்கு பிடிக்கும், எது விஷயங்கள் தேவனுக்கு பிடிக்கா நல்லா தெரியும். சோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு சுத்தமா கிடையாது, மாறாக நீங்க மனுஷனுக்கு தான் அதிகமா என்ன பண்றீங்கன்னா அங்க பயப்படுங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறிக்குது, நாம வெளிப்புறமாக மாத்திரம் தேவனுக்கு ஒரு பயபக்தி உள்ளவங்களை மாத்திரம் காமிக்காம இருதயத்துல கூட தேவனுக்கு முன்பாக அங்க உண்மையா இருக்க வேண்டியது அவசியமா. சோ அப்போ இருதயத்துல நாம எந்த அளவுக்கு தேவன் முன்பாக அங்க உண்மை காமிக்க முயற்சி பண்றோமோ அது மாத்திரம் தேவன் என்ன பண்றாருன்னா அங்க பாக்குறோம். சோ பாருங்க, நம்ம நினைக்கலாம் ஒருவேளை என்னன்னா, அநேக இடங்களில் போய் கிளாஸ் பேசுறோம், அநேக இடங்களுக்கு டிராவல் பண்றோம், நிறைய வேலைகள் பண்றோம், நிறைய சந்தித்து பேசுறோம், நினைக்கலாம் நாம தேவனுக்கு பயந்தவங்கள என்று. ஆனா தேவன் என்ன பாக்குறாருன்னா, நீங்க எத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பண்ணிட்டு சொல்லி பாக்குறதுல உங்கள் இருதயம் எனக்கு முன்பாக என்ன மாதிரி இருக்கு, நீங்க உண்மையிலே என்னுடைய வார்த்தைகளுக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சு அங்க நடக்கிறீங்களா? சோ இது நாம பார்க்க வேண்டியது அவசியமா. இதுதான் சகோதர சகோதரிகளே தேவனுக்கு அங்க பயப்படுகிற பயம். இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் யார் ஒருவருக்குள்ள இருக்குதோ அது குறிக்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நான் வாசிக்கலாம் ஏசாயா 33:6. ஏசாயா 33:6.
பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம்.
பாருங்க அது என்ன விஷயம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மிக முக்கியமான பொக்கிஷம். அப்போ இது மிக முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. இந்த பொக்கிஷம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். என்னன்னா அது மிக முக்கியமான ரகசியம் சொல்லி அங்க பாக்குறோம். அந்த பொக்கிஷம் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா பயப்படுறாங்களோ, எந்த பாயிண்ட்லன்னா என்னென்ன விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாம இருக்குதோ அந்த எல்லா விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் சகோதரர்கள் மத்தியில மாத்திரமல்ல, தனிமையா இருக்கும் போது, உலகத்துல இருக்கும் போது, எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் செம்மையானதாக இருக்க வேண்டியது அவசியமா. இப்பேற்பட்டவங்களுக்காக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொக்கிஷம் என்னவென்று பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் பேசுறாரு பாருங்க, அது ஒரு அருமையான ரகசியம். நமக்கு பரிச்சயமான வசனம் சங்கீதம் 25:14.
கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
பாருங்க கர்த்தருடைய ரகசியம் அவங்களுக்கு பயந்தவங்க மத்தியில் இருக்கு. அப்படி என்ன ரகசியம்? கண்ணிப்பணம்.
அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
பாருங்க என்ன ரகசியம்னா உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். சோ பாருங்க இன்னைக்கு ஒரு 7 சகோதரர்கள் அங்க உடன்படிக்கை பண்ணாங்க. ஆனா விஷயம் என்னன்னா இந்த 7 பேர் உண்மையிலே என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு பயம் காப்பிச்சிருக்கா. சோ அந்த பயம் தேவன் பார்த்திருக்கார், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். நமக்கு கூட ஒரு காலத்துல, ஒரு காலம்னா உடன்படிக்கை பண்ணும் போது, உடன்படிக்கை பண்றதுக்கு முன்பாக நமக்குள்ள தேவனுக்கு முன்பாக பயப்படும் பயம் இருந்துச்சு இல்லீங்களா அம்மாவா? ஆனா கேட்கணும் சகோதர சகோதரே, அந்த பயம் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்குதா? நம்மை நாம கேட்க வேண்டியதா. சோ அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இருக்குதோ தேவன் கண்டிப்பா என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய சத்தியங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை அங்க கொடுக்கிறார். இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா ஏசாயா 8:16. நீங்க வசனங்கள் 16 வாசிக்கலாம்.
அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார்.
ஏசாயா 8:16.
சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார்.
என்னன்னா சாட்சி ஆகமத்தை கட்டி, சிம்பிளா சொன்னா பைபிள். சோ அப்போ பைபிள் என்னன்னா சொல்றாரு பாருங்க, என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். என்ன விஷயம் குறிக்குதுன்னா கர்த்தருடைய சீஷர். என் சீஷர்னா கர்த்தர் இயேசுடைய சீஷர். சோ இயேசுடைய சீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டு பேர் மாத்திரம் கிடையாது, மற்றும் நம்ம எல்லாரையும் அங்க குறிக்கும். அப்போ நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்ன என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னா முத்திரையிடப்பட்டிருக்கிறது. என்ன முத்திரையிடப்பட்டிருக்கிறது? வார்த்தை புரிஞ்சுக்கணும்னா நீங்க குழம்பிக்க வேண்டாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை முத்திரையினா என்ன மீனிங்னா அது படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தமாகும். ஆனா இங்க என்ன விஷயம்னா தேவனுடைய வார்த்தை முத்திரை போடப்பட்டிருக்கு, பட் யாருக்குள்ளனா சீசர்கள் மத்தியில. என்னன்னா தேவனுடைய வார்த்தையில் கூட ரகசியங்கள் சத்தியங்கள், எதிர்காலத்துல என்ன தேவன் என்ன பண்ண போகிறார், திட்டம் என்ன என்ற காரியங்கள் எல்லாமே யாருக்கு மாத்திரம் தெரியும்னா சீசர்களுக்கு மாத்திரமே தெரியும். யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னா மற்ற எல்லா ஜனங்களுக்குமே அங்க தெரிய வாய்ப்பு இல்லை. சோ அப்போ தேவனுடைய மாபெரும் சத்தியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எதிர்காலத்துல ராஜ்யம் எப்ப வரும், எப்படி வரும், இஸ்ரேலுடைய நிலைமை என்ன, இந்த விஷயங்கள்லாம் என்ன பணியாச்சுன்னா நமக்கு மாத்திரம் தெரியும். சோ அப்போ இஸ்ரேலுடைய விஷயம், சின்ன எக்ஸாம்பிள் இஸ்ரேல் எடுத்துக்கலாம். சோ இஸ்ரேலுடைய விஷயங்கள் என்ன, சகல விஷயங்கள் பின்னாடி என்ன நடக்க சொல்லி நமக்கு நல்லா தெரியும், 100க்கு 100 கரெக்டா தெரியும். ஆனா யாருக்கு தெரியாதுன்னா பெஞ்சமின் நட்டன்யாகுக்கு தெரியாது, ஒபாமாவுக்கு தெரியாது. பட் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்குள்ளாக மிகப்பெரிய சத்தியங்கள் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு மாத்திரமே அங்க புரிந்து கொள்வதற்கு அங்க உதவி பண்ணிருக்காரு. சோ அப்போ என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது தேவன் நம்ம பார்த்தாரு, நீங்க சேனைகளின் தேவனுக்கு அங்க முன்பாக நீங்க பயந்தீங்க. அந்த பாயிண்ட பார்த்து தேவன் நமக்கு மிகப்பெரிய கிருபை அங்க கொடுத்த சகோதர சகோதரி. சோ அப்ப பாருங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது தேவன்கிட்ட இருந்து நம்ம இவ்வளவு பெரிய வாய்ப்பு வாங்கியிருக்கோம். ஆனா நம்ம இந்த அம்மா நிலைமையில் இருக்கும் போது என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஆனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தடுக்களின் கல்லாகவும் அப்புறம் நாங்க சுருக்கும் கண்ணியுமா இருப்பார். இது எந்த பாயிண்ட்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மாதிரி தடுக்களின் கல்லாக மாறுறாருன்னா, சோ எல்லா சத்தியங்களும் வாங்கியாச்சு, தேவனுக்கு பயப்படும் பயத்தினால எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் நாம இந்த இடத்துல எல்லா விஷயங்கள் நம்ம பெரியம்மா வெளிப்படையா தேவன் முன்பாக பயந்தவங்க மாதிரி நடந்துகிட்டு உள்ளக்குள்ள ரொம்ப மோசமான கேரக்டர் அல்லது ஒரு தீமையான விஷயங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தடுக்களின் கல்லா மாறுவதற்கு அங்க வாய்ப்பார். சரி, நம்ம எப்படி முடிச்சிடலாம் சகோதர சகோதரர்களே, ஒரே ஒரு குறிப்பிட்ட மூன்று வசனங்கள் மாத்திரம் நான் வாட்ச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறோம். அதை நீங்க எடுத்துக்கோங்க. கடைசி வசன பகுதி எசேக்கியேல் புஸ்தகம் 33:30-33 வரை நிறுத்தி ஒவ்வொரு வாசிக்கலாம்.
மேலும் மனுபுத்திரனே,
வெயிட் பண்ணுங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 33 எடுத்துக்கோங்க, வசனங்கள் 30-33 வரை.
மேலும் மனுபுத்திரனே
பாருங்க, இந்த வார்த்தை தேவன் நம்மளை பார்த்து நமக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிப்பு சொல்றார். அதை வாசிக்கலாம், வாசிங்க.
மேலும் மனுபுத்திரனே,
ஓகே,
உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன என்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து
என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம், கூடி வந்திருக்கோம் இல்லீங்களா. இங்க சொல்லப்பட்ட ஜனங்கள் வேற யாரும் நம்மளை பத்தி நீங்க வச்சுக்கோ பாருங்க. நாம கூட என்ன பண்ணிருக்கோம், நிறைய எக்லிஷியா கூறுறோம், நிறைய மீட்டிங் அட்டன் பண்றோம். சோ நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னா, வாங்க பிரதர் நம்ம கன்வென்ஷன் போலாம், அங்க போனா நல்லா சத்தியம் கிடைக்கும் சொல்லி என்ன பண்ணிருக்கோம், வந்து என்ன பண்ணிருக்கோம், வழக்கத்தின் படியே வந்து உட்கார்ந்து இருக்கோம் இல்லீங்களா. 11 கன்வென்ஷன் போச்சு, 11 கன்வென்ஷன், அது மாதிரியே வழக்கத்தின் படியே உட்கார்ந்தாச்சு. இப்ப வாசிங்க,
உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து,
நல்லா வாசிங்க, என்னன்னா எனக்கு
உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து.
இது யார் உனக்கு முன்பாகனா, இங்க என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அவங்க என்ன ஸ்தானத்துல பேசுறாங்கன்னா, கர்த்தர் இயேசுவுடைய ஸ்தானத்துல இருந்து பேசுறாங்க, எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும். ஆனா பாருங்க, தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட மத்தியில் இருக்கும் போது சில பேர் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, அப்படின்னா நானும் தேவனுக்கு பயப்படுறேன், அப்படிப்பட்ட மைண்ட்ல வந்து உட்காருவாங்க.
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள்,
என்ன பண்றீங்க, என்னங்க என் வார்த்தைகளை கேட்கிறார்கள் இல்லீங்களா, மாவா கேக்குறீங்களா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா, லாஸ்ட் ப்ரோ சில பேர் தலையை போட்டுல கேட்டுட்டு இருக்கோம் தேவனி வார்த்தைகளை. சோ ரொம்ப விஷயம், ஆனா எப்படி கேட்டு இருக்கோம்னா, என் ஜனங்கள் போல உட்கார்ந்து கேட்டு இருக்காங்களாம். அப்படின்னா என்ன கிடையாதுன்னா, அவங்க என் ஜனங்களுக்கு கிடையாது, பேரளவுக்கு தான் நல்லா அருமையா இருக்கிறாங்க, தேவனுக்கு பயப்படுற மாதிரி இருக்கிறாங்க, பேசுறாங்க, ஆனா இருதயம் தேவனுக்கு விரோதமா இருக்கு. இப்படி வந்து கேக்குறாங்க, கண்டிப்பா சிஸ்டர்.
ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை,
ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. தேவன் நம்மகிட்ட இருந்த பயத்தை பார்த்து கொடுத்த சத்தியம் நமக்குள்ள இருக்குது, வாங்கியிருக்கிறோம், ஆனா என்ன பண்றது இல்லையாமா, அவைகளின்படி செய்கிறதில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தார் தேவன் விஷயம், ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாயில மாத்திரம் வச்சிருந்தாங்க வார்த்தைகளை, ஆனா எங்க வைக்க தவறிட்டாங்க, வைக்க தவறிட்டாங்க. அதே போலதான் நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, இந்த கன்வென்ஷன்ல உட்கார்ந்துருக்கிற நாம என்ன என்ன வாய்ப்பு இருக்குன்னா, வெறும் வார்த்தைகளை மாத்திரம் என்ன பண்றோம், கேக்குறோம், கண்டிப்பா சிஸ்டம் மீண்டுமாக உன் வார்த்தைகளை.
ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை,
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் என்ன பண்றது இல்லைங்க, செய்யறதில்லை. பாருங்க இந்த பாயிண்ட்ல நீங்க பாருங்க, இன்னைக்கு 11th மாநாடு, எத்தனை பேர் 11 மாநாடு நீங்க வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, கைத்துக்குறீங்களா, எத்தனை பேர் 11 மாநாடு கேட்டிருக்கீங்க. 11 மாநாட்டுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம உட்கார்ந்து இருக்கோம். சோ 11 மாநாட்டுல நிறைய கிளாஸ் நிறைய சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். ஒரு மாநாட்டுக்கு 10 சப்ஜெக்ட் போட்டு பாருங்க, 11 மாநாட்டுக்கு எத்தனை சப்ஜெக்ட், எத்தனை பாடங்கள், 110 சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க, கேக்குறீங்க, உன் வார்த்தைகளை கேட்கிறாங்க. பட் நம்மளை நாம கேட்டுக்கொள்ளணும், 110 சப்ஜெக்ட்ல கேட்ட நம்ம விஷயங்கள் அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராச்சு நம்ம காமிச்சிருக்கோமா, இது நம்மை நாமே அங்க பரிசோதனை பண்ணிப்பா. லாஸ்ட் 11 அந்த கன்வென்ஷன்ல எவ்வளவு சத்தியங்க வாங்கியிருக்கோம், நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, நம்முடைய குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, தேவனுக்கு பிரியமா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது, நம்முடைய பேச்சு செயல்பாடுகள் முதற்கொண்டு எப்படி இருக்கு, மிக முக்கியமா நம்ம இருதயம் எந்த அளவுக்கு இருக்கு. சும்மா கன்வென்ஷனுக்கு நானும் வரேன், எல்லாரும் வரேன், ஹாய் சொல்லிட்டு அங்க போறதுல சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம பாக்குறாரு, நீங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களோ, வார்த்தை கேட்கறீங்களோ, அது கேட்டபடி நீங்க கனி கொடுப்பதற்கு அங்க முயற்சிகளை அங்க பண்ண வேண்டும். அதான் குறிக்கிறது. நீங்க தேவனாய கர்த்தரே நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. அவருடைய அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அந்த கேரக்டர் நமக்குள்ள வருவதற்கு அங்க முயற்சிகளை எடுக்க வேண்டும். கண்டிப்பானுங்க சிஸ்டர்.
அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள்.
பிரதர் நீங்க எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பரா, ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க. என்ன பிரதர் அருமையா பேசுறீங்க. உண்மையிலே நீங்க எடுத்த படம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இன்பமாய் பேசுகிறார்கள் கணிப்பணம்.
அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது.
இங்க வரைக்கும் நல்லா இருக்கும், வெளியே போனதுக்கு அப்புறம் உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் உலகத்தின் விஷயங்கள் அங்க போ. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஆகாஷ் ராஜா அவங்க வெளிப்படையா தேவனுடைய ஜனங்கள் மாறி இருந்தாங்க, ஆனா பண்ற காரியம் எல்லாமே பூமிக்குரிய விஷயங்களை தேடி போனாங்க. முதலாம் முறையில கூட அப்படிதான் போனாங்க. சோ ரெண்டாம் முறையில கூட தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக மிக முக்கியமான எச்சரிப்பு என்னன்னா, சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தையில கேட்கலாம், ஆனா மிக முக்கியமான விஷயம் உலகத்தின் விஷயத்தை கூட பார்ப்பதற்கு அங்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சிஸ்டர்.
இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறார்.
இதெல்லாம் வரக்கூடிய என்ன சொல்லுவாங்க பிரதர், நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க. அப்போ கண்டிப்பா சிஸ்டர்.
அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள்,
எஸ்,
ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள்.
அப்ப அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும், நாம இந்த கண்டிஷன்ல இருக்கிறோமா? இருந்தோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு தடுக்கலின் கல்லா இருக்கிறார். சகோதர சகோதரர்களே, சேனைகளுக்கு சேனைகளின் கர்த்தராகிய தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிக முக்கியம். அவரை பரிசுத்தம் பண்ணப்படுகிற விஷயத்துல ரொம்ப எச்சரிப்புள்ளவங்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கடைசியா அவசரம் ஆச்சு முடிச்சிடலாம். 33,
இதோ அது வருகிறது.
எது எதுங்க? இப்ப முன்னாடி பாத்தீங்களா என்னங்க? ஆமா அது வருது, அது வருது. கண்டி பண்ணுங்க.
அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்று.
ஆமா அப்ப ஃபீல் பண்ணுவோம், மகாபுத்திர காலத்துல ஃபீல் பண்ணுவோம், ஐயோ தேவன் நிறைய கிளாஸ் கேட்டோமே நாம சரியா ஃபாலோ பண்ணலையே. உடன்படிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தணும், உடன்படிக்கை நம்ம எந்த அளவுக்கு சரியா பார்த்து கடைபிடிக்கணும், எவ்வளவு கிளாஸ் கேட்டிருக்காங்க. பட் அப்பதான் புரிந்து கொள்வோம், ஆமா ஒரு சகோதரன் வந்து கிளாஸ் பண்ணோம். நாம நிறைய கன்வென்ஷன் அட்டம் பண்ணோம், ஆனா நாம கவனிக்க தவறிட்டோம். சகோதர சகோதரிகளே, இதுவரை கிளாஸ் ஸ்டாப் பண்றோம், பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ நாம அங்க பேசுறதுக்கு டைம் இல்ல, பட் போதுமான விஷயங்கள் மிக முக்கியமா சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா,
சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்கிற வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் கேட்ட இந்த சத்தியங்கள்ல தேவனுக்கு பயப்படுகின்ற பயம், தேவனுடைய சத்தியங்கள் மேல வெறும் பயம் மட்டும் போதாது, அது நம்முடைய கிரியைகளை வெளிப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கேட்டோம். அது அந்த கிரியையானது நம்முடைய குணாதிசயங்கள் வெளிப்படணும். அப்ப அந்த மாதிரி குணாதிசயங்கள் வெளிப்படும் பொழுது தேவனையே சேனைகளின் கர்த்தரையை நாம பரிசுத்தம் பண்ணுவதற்கு அது ஒப்பாக இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு இந்த சத்தியங்களை நாம் கேட்டறிந்தோம். கேட்டுக்கொண்ட சத்தியங்களின்படி நம்முடைய அந்த குணாதிசயங்களை வளர்த்துக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் நாம பிரயாசப்பட சர்வர்கள தேவன் நமக்கு உதவுவாராக. தேவ செய்தி கொடுத்த சகோதரருக்கு நம் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.